நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உங்களுடைய இன்ப பிரசன்னம் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையும் எங்களை நடத்துக்கிறதுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் முடிந்ததப்பா, எல்லாம் நன்மையாய் மாறிடும், எல்லாம் சுகமாயிரும், எல்லாம் மாற்றி விடுவேன். நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே, நீங்கள் சபையின் மத்தியிலே ஓலாவுகிறீர் என்று சொல்லி இருக்கிறீர். நீங்க வாக்கு கொடுத்தவர், நீங்க வாக்கு மாறாதவர். உங்க பிரசன்னத்தை கனம் பண்ணுகிறோம், அதை நாங்கள் மதிக்கிறோம், அதற்கு நாங்கள் கனம் கொடுக்கிறோம், அதற்கு நாங்கள் பயப்படுகிறோம். நான் பிதாவானா, எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? அன்னவரே, நாங்கள் உங்களுக்கு பயப்படுகிறோம் அப்பா, உங்களை கனம் பண்ணுகிறோம், உங்களுடைய பலிபீடத்தை கனம் பண்ணுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆவி ஆத்மா சருகிரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கப்பா, சிந்தனையை சிதறடிக்க விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் ஆளிகைக்குள்ள எங்கள் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான்.
இந்த வசனத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சம்பவம் உண்டதுக்கு இருக்கிறது. என்னன்னு ஆண்டவர் கல்யாண விருந்துக்கு சில அழைப்புகள் கொடுத்த பொழுது அழைப்பு கொடுத்தவர்கள், அழைப்பை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க அவருடைய அழைப்புக்கு சாட்டுப்புக்கு சொல்லி தேவனுடைய காரியமாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துமாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நேரம் வந்த பொழுது அழைப்புக்கு தகுதியற்றவர்களாய் அழைப்புக்கு சாட்டு போட்டு சொல்லி அந்த அழைப்பை பரிபூர்ணப்படுத்த முடியாமல் போயிட்டு, அது ஒரு பகுதி. அந்த சமயத்துல தேவன் சொல்றாரு, வெளியே போய் அங்கங்கே நிக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வா, அதற்குள்ள ஆப்பிட்டவர்கள் தான் நீங்களும் நான், அந்த கூட்டத்துக்குள்ளே ஆப்பிட்டவர்கள் தான் நீங்களும் நான். இப்ப அழைப்பு கொடுக்கப்பட்டு கல்யாண விருந்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு நிறுத்தியாச்சு. மணவாளனுடைய அந்த நாள், மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள்ல மணவாளன் மணவாட்டியை சந்திக்க வருகிற பொழுது மணவாளன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் எல்லாரும் இருக்க வேண்டும். உலக ரீதியிலேயே ஒரு திருமணத்துக்கு திருமண அங்கிகள் அநேகர் அநேக விதத்திலே வைத்திருக்கிறார்கள். என் ஆண்டவரும் அந்த நாளுக்கு என்று சொல்லி ஒரு சில வஸ்திரங்களை வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் இல்லாமல் தேவனுடைய திருமண தேவனுடைய அந்த திருமணத்துக்குள்ளே அந்த சம்பவத்துக்குள்ளே நாம் செல்ல முடியாது, நாம் கடந்து செல்ல முடியாது. நாம் அநேக காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய வருகையிலே இப்படி நாம் இருக்க வேண்டும், தேவனுடைய வருகையிலே இவைகள் எல்லாம் எமக்குள்ளே இருக்க வேண்டும், தேவனுடைய வருகையிலே மனமாட்டியானது கரை திரை அற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இது ஒரு பக்கம். இது எங்க நடக்கிறது தெரியுமா? எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இது திருமண மண்டபத்துக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். நான் யோசித்து ஒரு வாழ் தட்டு தவறி ஆண்டவர் வருகிற பொழுது மண்டபத்துக்குள்ளே நாம் நுழைந்து விடலாம், ஒருவேளை மண்டபத்துக்குள்ளே நாம் உள்ளுக்கு போயிடலாம், தூதர்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லி உள்ளுக்கு விட்டுடலாம் இல்லையா? நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட தூதர்கள் என்ன செய்தாங்க இல்லையா, உலகத்துல லஞ்சம் கொடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏதாவது செய்துக்குது. நான் அப்படி கற்பனை பண்ணேன், இது கற்பனை, ஒரே எல்லாம் மாறி யோசிக்க கூடாது, இது கற்பனை. நான் யோசிப்பேன், ஓயா இவருக்கு எப்படியாவது இருத்திடலாம் இல்லையா, பாருங்க கல்யாண மண்டபத்துல இருக்கிறான் இல்லையா, ராஜா வருகிறார் இல்லையா, ஒவ்வொருத்தரார் ஒவ்வொருத்தராய் பாட்டு வருகிற பொழுது ஒருத்தர் பாட்டு என்ன, ஆண்டவர் கேட்கிறார், சிநேகிதனே, உன் கல்யாண வஸ்திரம் எங்கே? உன் திருமண வஸ்திரம் எங்கப்பா சொல்லு எங்க? அந்த நபர் என்ன செய்தா தெரியுமா? பேசாம இருந்தாராம். பேசாம இருப்பதும் ஒரு பதில் என்று சொல்லுவார்கள் இல்லையா? பேசாம இருப்பதும் ஒரு பதில். என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் கேட்கிற பதிலுக்கு, கேட்கிற கேள்விக்கு இவனால பதில் கொடுக்க முடியல. அவனுடைய அமைதியும் ஒரு பதிலாக அங்கே மாறுகிறது இல்லையா? நீ கல்யாண வஸ்திரம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே தேவன் இந்த கடைசி நாள்லே, அந்த பெரிய நாள்லே, அந்த திருமண நாள்லே, அந்த கல்யாண நாள்லே, அந்த பரலோக சந்தோஷத்திலே நீயும் நானும் கடந்து செல்ல முடியாது. கனி இருக்கலாம், வரம் இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், சபைக்கு நாம் வந்து போகலாம், ஆனால் வஸ்திரம் ஒருவேளை இங்க வாழும் வரைக்கும் நாம் யோசிக்கலாம். கனி இருக்கணும், வரம் இருக்கணும், அது இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கணும், மறுபக்கம் என்ன தெரியுமா? கல்யாண வஸ்திரம், கல்யாண வஸ்திரம். அது இன்னைக்கு வருஷத்துல ரெண்டு கல்யாண வீட்டுக்கு என்ன செய்கிறோம்? கல்யாண வஸ்திரம் வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா? அந்த நாளுக்கும் நீ கல்யாண வஸ்திரம் வச்சிருக்க, அதை நீ வச்சிருக்கலன்னு சொல்லிச்சுன்னா கல்யாணத்துக்குள்ள போயில. இன்னைக்கு ஒருவேளை இன்று நாள் கல்யாணத்துக்கு நீ போல, அதனால பார்த்து காதல விட்டுட்டு போயிருவாங்க இல்லையா? போயிட்டு வா, என்னோட போட்டுலாம் நோ பிரச்சனை இல்லையா? ஆனா அந்த நாளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கல்யாண வஸ்திரம் உள்ளவனாய் கடந்து செல்லணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உன்னை உள்ளுக்கு விடவே மாட்டார். ஒருவேளை உள்ளுக்கு போகலாம், ஆண்டவர் உனக்கு பக்கத்துல வருவார், வந்து கேட்பார், உன் கல்யாண வஸ்திரம் எங்கப்பா, உன் வஸ்திரம் எங்க? மௌனமாக இருக்குமா, மௌனமாக இருப்புமா, இல்லைன்னு ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கு நாம் பதில் கொடுப்போமா? அது பிரச்சனை. அவர் சொல்லிவிட்டு அவருடைய வேலையாட்களை கூப்பிடுறார். அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு என்ன சொல்றா? பன்னிரெண்டாவது திருப்பி வாசிங்க.
சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனையும் கையும் காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான்.
எத்தனை வருஷம் ஓட்டம் இல்லையா? அந்த மனுஷன் தன்னுடைய சிந்தனையில நினைத்திருப்பானா? என் ஆண்டவர் அழைப்பு தந்த அதே ஆண்டவர் என்னை இருளிலே கொண்டு போய் போட சொல்லி சொல்லுவார் என்று சொல்லி, என்னை அப்பா என்று சொல்லி கூப்பிடுவதற்கு புத்த சுபிகாரத்தை கொடுத்த அதே ஆண்டவர் என்னை கொண்டு போய் இருக்கிற அந்த இடத்திலே கொண்டு என்னை போடன்னு சொல்லி என் தகப்பன் என்னை சொல்லுவார் என்று சொல்லி அந்த மனுஷன் எதிர்பார்த்திருப்பானா? இல்லாவிட்டா அந்த நாள்லே இப்படி ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே வந்திருக்குமா? அவன் என்ன கல்யாண சந்தோஷத்துல இருந்திருப்பான் இல்லையா? மணவாளன் வருகிறார், மணவாட்டி ஆகிய நாங்கள் என்ன செய்கிறோம்? சேர்ந்து போய் கண்டு இருக்கிறோம். சந்தோஷமோ சந்தோஷம், கல்யாணத்துல சந்தோஷத்தை குறித்து சொல்லவா வேண்டும்? ஒரு நல்ல நாள்ல சந்தோஷத்தை குறித்து விளக்கப்படுத்தவா வேண்டும்? அவன் நல்ல சந்தோஷத்துல இருந்திருப்பான் இல்லையா? ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? என் ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் வந்தார். கேட்டது என்ன தெரியுமா? அந்த மனுஷத்துக்கு ஒருவேளை கனி இருந்திருக்கலாம், அந்த மனுஷன்ட்டு ஒருவேளை நல்ல ஒரு வாழ்வு இருந்திருக்கலாம், ஒருவேளை அந்த மனுஷன்ட்டு தேவன் எதிர்பார்த்த எல்லா காரியமும் இருந்திருக்கலாம். ஆனா வஸ்திரம் இல்லையே, வஸ்திரம் இல்லையே, வஸ்திரம் இல்லையே. தேவன் அருகையிலேயே வந்து கேட்டது, நண்பனே உன் வஸ்திரம் எங்க? உன் வஸ்திரம் எங்க? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வஸ்திரங்கள் உங்களிடத்திலே இருக்கிறதா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தொலைந்து விட்டதா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா களவெடுத்துட்டானா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உறிந்து விட்டானா? உங்கள் வஸ்திரம் யாரிடத்தில் இருக்கிறது? உங்கள் கல்யாண வஸ்திரம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே உங்களை ஆராய்ந்து பாருங்க. தயவு செய்து இந்த வஸ்திரம் இல்லாமல் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, தேவனர் ஆட்சியத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது, சொல்றேன் கேளுங்க. கருப்பொருள் சரியா இருந்தா சரி, கதையினுடைய தொடக்க முடிவெல்லாம் எனக்கு தெரியாது, கருப்பொருள் சொல்லிட்டு கடந்து போயிருக்கேன். ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் சபையிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவண்டிய சமூகத்துக்குள்ளே போயிட்டார், எங்க பரலோகத்துக்குள்ள போயிட்டார். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் சீக்ரெட் பத்திரோர் நபர். அவர் சீக்ரெட் பத்திரனால பரலோகத்துக்கு உள்ளுக்கு வரையலான்பது தூதருடைய தேவனுடைய சத்தம் கூட. ஆனா தூதர்கள் அதை கைப்பிடிப்பார். தூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஆற வாட்டத்தில் ஓடுறாங்க. இவர் எப்படி உள்ளுக்கு வந்தார் என்பது தூதர்களுக்கு ஆச்சரியம். தூதர்கள் அங்க இங்க எல்லாம் ஓடி ஆயுது என்று தெரியும் தானே, ஏன் சட்டத்தை மீறிக்கிறது இல்லையா, இங்கேயும் நாம சில வேலைகளை செய்யற மாதிரி இல்லையா, வேதம் எப்படி சொல்றது முடியாது, செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது, ஏன் வேதத்தை தாண்டி எதுவும் நாம் செய்ய முடியாது இல்லையா. ஒன்று அங்க என்ன நினைக்குது, ஆச்சரியமோ ஆச்சரியம், தூதர்களுக்கு இவன் எப்படி உள்ளுக்கு வந்தான். ஓடுறாங்க அங்க மாதிரி இங்க மாதிரி, கடைசியா எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர் ஓடுறான். ஆண்டவரே இவன் இவன் என்ன செய்யிருக்கான், ஆண்டவரே சீக்கிரம் பத்திரம் உள்ளுக்கு வந்துட்டான், எப்படி வந்தான் ஆண்டவரே, இயலாது என்று சொல்லி தூதர்கள் எல்லாம் என்ன பெரிய அவங்கெல்லாம் பெரிய பரிசுத்த வாங்கல இல்லையா, ஆண்டவரோட பெரிய பரிசுத்த வாங்கல இல்லையா, போற நான் கத்தி குளறி அடிச்சுட்டு நிக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் சொன்னாரு சரி விடு கொஞ்சம் போற விடு விடு விடு, இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆண்டவர் விட சொல்லிட்டாரு இல்லையா. இந்த சீக்ரெட் பத்திரம் என்ன தெரியுமா, தூரட்டு போய் கேட்டு அறிஞ்ச பாரு சீக்ரெட் பத்திரம் நெருப்பு இருக்கான்னு சொல்லி. அவன் என்ன இங்க இங்கயா நெருப்பு இருக்குது, இங்க நெருப்பு கிடையாது. எல்லா தூதரட்டையும் கேட்டு கடைசியா வந்து எங்க போனார் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட போன. ஆண்டவர் சொன்னாரு என்னட்டையும் நெருப்பு இல்ல, ஆனா நெருப்பு இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அப்ப அவர் கேட்டார் எங்க எங்கன்னு சொல்லி, ஆண்டவர் சொன்னாரு அது நரகத்துல இருக்கிறது, உனக்கு நெருப்பு வேணுமா நீ அங்க போ. அவர் சொன்னாரு நெருப்பு இருக்கிறதுக்கு நான் போறேன் சொல்லி அவர் போயிட்டாரு. என்ன ஞானமான ஆண்டவர் பாருங்க, இது கதை தான் ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம் இல்லையா, இது கதை தான் ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம். ஐயா நீ வஸ்திரம் இல்லாம ஒருவேளை கல்யாணத்துக்குள்ள போயிடலாம், அதுல பிரச்சனை இல்ல, உனக்கு ஒருவேளை சந்தர்ப்பம் இருக்கு. இன்னைக்கு மனவாட்டி சபைக்குள்ள எல்லாரும் இருக்கிற மாதிரி இல்லையா, இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம். ஆனா முடிவு பண்ற நாள் என்ன தெரியுமா, தேவன் வருகிற நாள் இல்லையா. கல்யாணத்துக்குள்ள போயிட்டான் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் வந்தார். எங்க வந்தாரு, வஸ்திரம் எங்க, வஸ்திரம் எங்க, அண்ணா வஸ்திரம் இல்லாமல் வாழ்வதற்கும் எல்லாவற்றால் இருப்பதற்கும் நித்திய காலமாக இருப்பதற்கும் ஒரு இடம் இருக்கு, அது நரகம், அது அங்கதான். பரலோகத்திலே நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்க முடியாது, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ அதுக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. அது நன்றி இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க இல்லையா. இன்னைக்குதான் ஒரு சிலருக்கும் வஸ்திரமும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. வஸ்திரம் ஒன்று இருக்கு, பின்னுக்கு என்ன வஸ்திரம்னு சொல்லி விளங்கப்படுத்துற ஒரு சில காரியங்கள் இல்லையா. கல்யாண வஸ்திரம் உனக்குள்ள இருக்க வேண்டும், உனக்கு அது தேவையானது. அது இல்லைன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இல்லையா. அப்படி இப்படி பேசுவதில் பிரயோசனம் இல்லை இல்லையா, இதுதான் வழி. இஷ்டமண்டா வா இல்லைன்னு சொன்ன நாம என்ன செய்யறது இல்லையா. வஸ்திரம் உனக்கு தேவையானது திருமணத்துக்குள்ளே, கல்யாணத்திலே, அந்த கடைசி நாளிலே, அந்த பண்டிகையிலே, பரலோகத்துக்குள்ளே நீ வாழ வேண்டும் சொல்லிச்சுனா உனக்கு ஒரு வஸ்திரம் வேண்டும். இல்லைன்னு சொல்லிச்சுனா ஒரு நாள் வரும், தேவனுடைய தூதர்கள் வருவார்கள், உன்னை கொண்டு போய் எங்கே போடுவார்கள், இருள் காரருள் இருக்கிற இடத்திலே, ஒன்றும் தெரியாது இல்லையா, அங்கே கொண்டு போடுவார். நரகத்தை குறித்து பார்த்தால் நரகத்தில் அநேக இடங்கள் அநேக விதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நானும் அதை குறித்து பார்க்கிறேன் பார்க்கிறேன், எனக்கு சரியான ஒரு பெல்ட்டுக்குள்ள நான் இன்னும் வரையில இல்லையா. நரகம் என்ன, என்ன அங்கே என்ன இருக்கு என்னன்னு அதெல்லாம் பரலோகத்தை குறிச்சே பார்த்து பார்த்து நரகமே தெரியாம போகக்கூடாது பாருங்க. நரகமும் தெரிஞ்சிருக்கும்னு அப்பதான் நமக்கு விளங்கும் பரலோகத்துக்கு நரகத்துக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லி இல்லையா. அங்கேயும் நித்திய காலமாய் அவிகிற அக்கினியில இருக்கலாம்னு சொன்னா சில பேருக்கு யோசனையோ தெரியாது, நாம நித்திய காலம் அதுக்கே இருக்கலாம்னு சொல்லி அதோட ருசி உங்களுக்கு தெரியாது, அது பார்த்த அப்புறம் தெரியும் அதோட ருசி எப்படின்னு சொல்லி. இங்க என்ன, கல்யாண வஸ்திரம் உனக்கு இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது இல்லையா. இரண்டாவது திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 10:30
இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான், அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றராக விட்டு
போனார்கள்.
தற்செயலாய் ஒரு ஆச்சாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
இங்கே அடுத்த சம்பவம் நடக்குது என்ன தெரியுமா? ஒருத்தன் என்ன செய்யறான் தெரியுமா? அவர் நல்ல விசுவாசி, நல்ல தேவனுடைய பிள்ளை, என்ன செய்யறான் தெரியுமா? எருசலேமில் இருந்து எரிகோ ஓடிக்கொண்டிருக்கிறார். எருசலேமில் இருந்து எரிகோ ஓடிக்கொண்டிருக்கிறார். எருசலேம் என்பது தேவனுடைய சபை, எரிகோ என்பது உலகம். தேவனுடைய சபையை விட்டு ஒரு தேவ பிள்ளை என்ன செய்கிறார் தெரியுமா? உலகத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏன் தெரியுமா? சபையினுடைய சில காரியங்கள் நமக்கு சரி வருதில்லை, சபையினுடைய சில கட்டுப்பாடுகள் நமக்கு சரி வருதில்லை, சபை வேதத்தினுடைய சில ஒழுங்குகள் நமக்கு சரி வருதில்லை. என்ன செய்கிறான்? ஒருத்தன் ஓடுறான், எங்கே ஓடுறான்? உலகத்துக்கு ஓடுறான். ஐயா, நீ உலகத்தில் ஓடுகிறது பிரச்சனை இல்லை. சில பேருக்கு சில காரியங்கள் விளங்குறதும் இல்லை, தெரிகிறதும் இல்லை இல்லையா? இவனுக்கு எல்லா வஸ்திரமும் இருந்தது, நல்ல என்ன பிரச்சனை? இதுல இருக்க காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் வஸ்திரமே இல்லாமத்தான் கல்யாணத்துக்குள்ள இருந்தான். இந்த மனுஷன் ஓடைக்க வஸ்திரத்தோடு ஓடுறான் இல்லையா? இந்த மனுஷனுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் இவன் நிக்க முடியும். ஆனா இவன் என்ன செய்யறான்? அவன் வஸ்திரத்தோடு எங்க ஓடுறான்? உலகத்தை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறான் இல்லையா? நீ அழைக்கப்பட்டு நீ சபையில்லை, தேவனுக்காய் நாட்டப்பட்ட மரமாக இருந்து கனி கொடுத்து தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் வாழ்வதற்கு நீ இதை அற்பமாக எண்ணி உலகத்தை நோக்கி ஓடுவா என்று சொல்லி சொன்னா, வெளியில எதிராளியான சத்துரு உன்னை எப்படி பட்சிக்கலாம் என்று சொல்லி சுத்தி திரிகிறான் என்று சொல்லி வேதம் அநேக இடங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இங்க என்ன நடக்கிறது? தேவ பிள்ளை, வஸ்திரம், கனி, வரம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எரிகோவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறா. ஓடினா பரவாயில்லை, வழியில ரெண்டு ஊழிக்காரன்ட்டு அம்பிடவனா? போய் போய் பாருங்க, பிசாசுடைய கையில, கள்ளர்களுடைய கையில, கள்ளருடைய கையில அவன் ஆப்பிடுகிறான். என்ன நடக்கிறது தெரியுமா? பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சான்னு சொல்லி சொன்னான். முதல்ல எடுத்துக்கொள்றது என்ன தெரியுமா? வஸ்திரம். ஏனிச்சிருச்சுன்னா முதல் சம்பவத்தில பார்த்ததின்படி வஸ்திரம் இல்லாமல் கல்யாணத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது இல்லையா? வஸ்திரம் இல்லாமல் நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. நீ அங்க நிற்கிறா உனக்கு வஸ்திரம் வேணும். ஆனா இந்த மனுஷன் வஸ்திரம் இருந்தது. இவன் சபைக்குள்ள இருந்திருந்தால், எருசலேமில் நின்றிருந்தால், தேவனுடைய சமூகத்தில் இருந்திருந்தால், இவனுடைய வஸ்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இவனுடைய வஸ்திரம் அவனத்தில் இருந்திருக்கும் இல்லையா? பரதாபத்துக்குரிய நிலைமை இல்லையா? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் எனக்கு தெரியாது. நாம் தனிப்பட்ட நமக்கு நாம் தான் பதில் சொல்ல முடியும் இல்லையா? இன்னைக்கு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? வஸ்திரம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லை என்று சொல்லிச்சுன்னா நாம் கள்ளனிடத்திலே பறிகொடுத்து விட்டோமா? பறிகொடுத்து விட்டோமா? வஸ்திரம் எங்க? உனக்கும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு வஸ்திரம். கள்ள பார்த்துட்டு இருப்போம் பாருங்க, இவ்வளவு நாளும் சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சபைக்குள்ள இருக்கிறவரையும் போட்டு பிசாச வாட்டுறது இல்லையா? நல்லா போட்டு வாட்டு வாட்டு வாட்டிட்டு பிற என்ன செய்யறது? உலகத்துக்குள்ள ஓடுறது. அவன் வச்சு வெளியே வச்சு வாட்டு வாட்டுன்னு திருப்பி வாட்டிடுவான். புரியாமல் இல்லாட்ட அறியாமலோ தெரியாது, இல்லாட்ட பரிசுத்த வாழ்க்கையை விரும்பாமலோ, இல்ல தேவனுடைய சமூகத்தில் எனக்கு இது தெரியாது. இது பெரிய ஒரு கேள்வி. நான் நம்புறேன் இது கிறிஸ்தவ லோகத்திலே பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, தேவனை ருசி பார்த்து விட்டு உலகத்துக்கு ஓடுகிறது, திரும்பவும் அதுக்குள்ள போறது. எங்க? குடிச்சு வரிச்சு முந்தி செய்த அவ்வளவு அநியாயத்துக்குள்ளையும் திருப்ப என்ன செய்யறது? திரும்ப கடந்து போறது. ஆச்சரியம், உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நீ பாதுகாக்க வேண்டுமா? சபைக்குள்ளே நெல், தேவனுடைய சமூகத்திலே நெல், நீ பாதுகாக்கப்பட வேண்டுமா? அவனாவது குட்டுகிறா விட்டுட்டு போயிட்டான் பாருங்க, தப்பிட்டான் இல்லையா? இந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை இருந்தேன்னு சொல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் குத்து வீரா விட்டுட்டு போயிட்டான். அவன் பிசாசு நல்ல என்னவோ தெரியும், அவனுக்கு மூட் சரியில்லை தெரியா, விட்டுட்டு போயிட்டான் குத்து வீரா இல்லையா? அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த அந்த பக்கத்தால இது அடுத்த பக்கம் இதை நான் சொல்லிட்டு போறேன் இல்லையா. அதுல லேவிய வாரான், ஆச்சாரியம் வாரான், எல்லா ஊழியக்காரனும் அதால போய் வர்றாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, இன்னைக்கு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களை விட அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போயிருக்காங்க தெரியுமா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை விட பின்வாங்கிற கிறிஸ்தவர்கள் தான் கூடன்னு சொல்லலாம் இல்லையா. அவங்களை போய் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க குறைவில்லையா, எங்க பின்வாங்கின ஆத்மாக்களை போய் சந்திக்கிறதுக்கு. குற்றீராய் இருக்கிறவர்கள் கடைசி நூல்ல தங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, குத்துறாங்க, ஏதோ என்னவோ சொல்லி கால எடுத்து சபை சொல்லி வெளியே வச்சுட்டாங்க, பிசாசு பிடிச்சிட்டான், பிடிச்ச வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்தான், ஆளை குத்துறா விட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இல்லையா. ஒரு பக்கத்துல நாம் புதாக்களை சந்திக்கணும், அடுத்த பக்கத்துல குத்துறாக இருக்கிறவர்களையும் சந்திக்க வேண்டும். ஒரு பக்கத்துல புது ஜனங்களை நோக்கி ஓடணும், மற்ற பக்கத்துல குத்துறாக விட்டப்பட்டு போனவர்களையும் நாம சந்திக்கிறோம். முதலாவது, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் திருமணத்துக்குள்ளே போக முடியாது. இரண்டாவது, உன் கல்யாண வஸ்திரத்தை நீ பறிகொடுத்துட்டியா, பிசாசு உன் வஸ்திரத்தை உறிந்து கொண்டானா, வஸ்திரம் எங்கே என்பதை உனக்கு நீயே பதில் சொல்லிக்கொள்ள இல்லையா. இன்னைக்கு வஸ்திரம் இல்லாம இன்னைக்கு நாம கல்யாண வீட்டுக்கு போன அந்த மனுஷன் நினைச்சிருக்க மாட்டான் என்கிட்ட வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி. அவன் போனது என்ன தெரியுமா, கல்யாண வீட்டுக்கு. இன்னைக்கு நாம எல்லாரும் நினைக்கலாம் நமக்கு எல்லாருக்கும் வஸ்திரம் இருக்கிறது, நாம எல்லாம் வஸ்திரத்தோடு தான் இருக்கிறோம், நமக்கு எல்லாம் கல்யாண வஸ்திரம் இருக்கிறது, பிசாசிட்டு நாம கொடுக்கல எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னை ஆராய்ந்து பார், என்ன அன்றைக்கு நீ ஆராய போனா அது டூலே, அது நேரம் போயிட்டு, அங்க இருந்து ஆராயறதுல பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் வந்து சொல்லுவார் வெளியே போன்னு சொல்லி இல்லையா. ஆகவே உன் வஸ்திரத்தை பறிகொடுத்துட்டியா என்று சொன்னதை நீ ஆராய்ந்து பார்த்துக்கள். அடுத்தது லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 15-16 வாசிங்கள்.
அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
21-22 வாசிங்கள்.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்.
சோ இந்த சம்பவம் நமக்கு கிட்டத்தட்ட தெரிந்திருக்கும்னு நான் நம்புறேன். இங்க என்ன நடக்கிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு இவர் என்ன செய்தாரு, எரியோக்கு போன ஒருவர் இல்லையா. எரியோக்கு போனவர் என்ன நடந்தது தெரியுமா, இவரும் போய் என்ன செய்தாரு, போகைக்கு வஸ்திரத்தோடு தான் இவரும் போனார். இவரும் போகைக்கு என்ன செய்தாரு, நல்ல வஸ்திரத்தோடு தான், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளை, பிதாவுடைய பிள்ளை என்ன அதிகாரத்தோடும் வஸ்திரத்தோடு தான் புறப்பட்டு போனவர். ஆனா திரும்பி வந்து பிதாவிடத்திலே வருகிற பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு, இவர் வஸ்திரம் இல்லாதவராய் வந்தார். இவருக்கு இருக்க வேண்டிய வஸ்திரம் இவரிடத்தில் இல்லை. பிதாவாகிய தேவன் என்ன சொல்ற, இவனுக்கு கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரங்களை என்ன செய்யுங்க, தருப்பீங்க, இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய பிள்ளை என்பதை. அந்த வஸ்திரம் ராஜகுமாரனுக்கு சொல்லி தனியா உடுப்பு இருக்கு இல்லையா இல்லையா. அவர் என்ன சொல்றார், நீ கொண்டு அந்த உடுப்பு உயர்ந்த உடுப்புகளை கொண்டு இவனுக்கு தரீங்க, பாதரட்சிகளை கொண்டு போடுங்க. பாதரட்சியினுடைய சம்பவம் அடுத்தது என்ன தெரியுமா, ஆயத்தம். பாதரட்சி போட்டான் சின்ன ஆயத்தம் சொல்லி, இப்ப என்ன, இவனுக்கு திரும்ப அந்த ஆடை கொடுக்கப்பட்டு அவனுக்கு பாதரட்சி கொடுக்கப்பட்டு இப்பொழுது இவன் எப்படி இருக்கிறான், ஆயத்தம் உள்ள மகனாக திரும்ப இருக்கிறான் இல்லையா. திரும்ப உனக்கு வஸ்திரம் தேவைன்னு சொல்லிச்சுன்னா பிதாவை நோக்கி அவன் கரத்தை வெறி. இன்னைக்கு விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் விடுகிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எப்பவும் நாம நினைக்கிறது எங்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி.
மற்றவர்கள் எத்தனை பார்த்து சொல்றது அவர்கிட்ட இது இல்லை இவர்கிட்ட சொல்லி. ஆனா பெரிய ஒரு பொழையான காரியம் இது என்ன தெரியுமா, என்னட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம பாக்குறது இல்ல. பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நாம ரட்சிக்கப்பட்டு இல்லையா இருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, நாம நினைக்கிறது எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு. அந்த ஏசாயா தீர்க்க தரிசியும் நினைக்கிறேன் அவன் பிறந்ததுல இருந்து தேவனோட தான் இருந்தான் இல்லையா. ஆனா அவனும் பாவி என்று அறிகிறதுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. அவனும் தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம் தேவைப்பட்டது. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, நாம் ஆனா வஸ்திரம் தொலைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஏராளம், வஸ்திரம் புடுங்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் ஏராளம் இருக்கிறது. ஆனா அந்த வஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் நமக்கு இன்று இருக்கிறது. கல்யாண வீட்டுக்குள்ளே இருந்த அந்த தேவனுடைய மனுஷனுக்கு திரும்ப வஸ்திரம் பெற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன இருக்கிறது தெரியுமா, அந்த வஸ்திரத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள இழந்திருக்கலாம், விசுவாசி புடுங்கி எடுத்திருக்கலாம். ஆனால் உனக்கும் எனக்கும் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இல்லையா. உன்னிடத்திலே வஸ்திரம் இருக்கிறதா? உன்னிடத்தில் வஸ்திரம் இருக்கிறதா? பிசாசு பிடித்தவர்கள் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசின் கையிலே அகப்பட்டவர்களுக்கு முதலாவது புடுங்கப்பட்டு கிழிக்கப்பட்டு பிக்கப்படுகிற காரியம் என்ன தெரியுமா, வஸ்திரம். வஸ்திரம் மாற்றி ஐந்து பதினைந்தில் நீங்க பாத்தீங்கன்னா, வாசிக்க தேவையில்லை, ஐந்து பதினைந்து பாத்தீங்கன்னா, பிசாசு பிடித்தவன் இயேசு இடத்தில் கொண்டு உடனே பிசாசு துரத்திய உடனே செய்த வேலை என்ன தெரியுமா, அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. பிசாசுடைய கரத்திலே உலகத்துக்குள்ளே அகப்பட்ட மனிதர்களுக்கு திரும்ப என்ன தேவை தெரியுமா, வஸ்திரம் தேவை. உனக்கு அடிக்கடி தேவனுடைய அபிஷேகம் எப்படி தேவைப்படுகிறதோ அதே விதமாய் நீ உன் வஸ்திரத்தை குறித்து கவனம் உள்ளவனா இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டது, அது எப்பொழுதும் எனக்குள்ளேதான் இருக்கும் என்று சொல்லி பொழியான தவறான நம்பிக்கையிலே இருந்து விடாதே. உனக்கு வஸ்திரம் வேண்டும், எனக்கு வஸ்திரம் வேண்டும். இழந்து விடுவதற்கு ஏராளமான சந்தர்ப்பம் இருக்கிறது. நாம் நினைக்கிறது என்ன, நான் இழக்க முடியாது, நாம் இழக்க முடியாது. நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா, என் விசுவாசத்துக்கு என்னுடைய ஊழியத்துக்கு. ஐயா ஊழிய ஓட்டத்தை வைத்து விசுவாசத்தை அழைக்க முடியாது. இன்னைக்கு ஏராளமான பேர் நற்கிரியை செய்கிறார்கள், அவனை வைத்து அழைக்க முடியுமா, இது இல்லையா விசுவாசம் என்று சொல்லி. விசுவாசத்தை ஊழியத்தின் அடிப்படையிலே வைத்து அழைக்க முடியாது. வஸ்திரம் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு உருவப்பட்டு போகலாம், ஆனால் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஒரு சிலர் சொல்லலாம் வஸ்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரியணும் இல்லையா, வஸ்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு அது புரியணும், அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவ பிள்ளைக்கு அது விளங்கணும் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், அதை குறித்து நீங்க கேள்விப்பலாம். அது இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சிம்சோனை விட்டு தேவ ஆவியானவர் போன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே இருந்த இந்த மனுஷனுக்கு அவனுக்குள்ள வஸ்திரம் இல்லாதது தெரிஞ்சிருக்கணும். சோ வஸ்திரம் புடுங்கப்படுகிறதும் வஸ்திரம் உனக்குள்ளே இல்லாம இருக்கிறதும் உனக்கு எப்படி தெரியலாம், ஆனால் எல்லாம் தெரியப்பட வேண்டும் என்றது அல்ல. உனக்கு திரும்பவும் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, அவன் வஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள். ஐயா வஸ்திரத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்றது வெக்கத்துக்குரிய காரியம் அல்ல. என்ன தெரியுமா வெக்கத்துக்குரிய காரியம், அந்த கல்யாண வீட்டுல அவ்வளவு கோடி கோடி பரிசுத்தவான்கள் மத்தியிலே, அவ்வளவு கோடி கோடி தூதர்கள் மத்தியிலே, இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு முன்னால நாம எழும்பினால் நமக்கு வெக்கம் இல்லையா, என்னது அப்படி எப்படி இல்லையா. ஆனா அவ்வளவு பேருக்கு முன்னால அவ்வளவு சேனை தூதர்கள் கூட்டங்கள், ஐயா இந்த நாட்கள் இருக்கிற பரிசுத்தவான்கள் இல்ல தனியர், ஆதாமில் இருந்து இருக்கிற அவ்வளவு கோடி கோடி பரிசுத்தவான்கள் மத்தியில எழும்பி நிப்பாட்டி என் ஆண்டவர் சொன்னான் இவனை கொண்டு போய் எரிகிற எங்க இருளுக்குள்ள போடுங்கன்னு சொல்லி சொன்னான். இதை விட ஒரு எனக்கு தெரியாது, இது இது யோசிக்கவும் எனக்கு தெரியாது, இதை குறித்து புரிஞ்சு கொள்ளவும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா வஸ்திரத்தை விட்டுறாதீங்க, வஸ்திரத்தை விட்டுறாதீங்க. இப்ப கேப்பீங்க, என்ன அப்படி அப்படி வஸ்திரம், அதுதானே வஸ்திரத்தை குறித்து சொல்லிட்டு போனா என்ன வஸ்திரம், வஸ்திரம் தெரியாதே, வஸ்திரம் தெரியாது. ஏசாயா 61:10 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:10 வசனத்தை வாசிங்க.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட முதலாவது வஸ்திரம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது ரட்சிப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நாம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? 10 முன்பதாக சபை ஒன்றிலே நின்று எலும்பி வந்து இயேசு ஜீவிக்கிறாரன்னு சொல்லி கரத்தை உயர்த்தி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே இந்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிச்சு. அதோட காரியம் முடிந்ததுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். அந்த நிற்கும் நாள் வரைக்கும் இந்த வஸ்திரம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு நாளிலே பரிபூர்ணப்படுகிற காரியம் அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு வருஷத்திலே பரிபூர்ணப்படுகிற காரியம் அல்ல. ரட்சிப்பு என்பது அபிஷேகம் பெற்றவுடனே பரிபூர்ணப்படுகிற காரியம் அல்ல. ரட்சிப்பின் வஸ்திரம் நாளுக்கு நாள் தரித்துக் கொள்ளப்பட வேண்டியது. ரட்சிப்பின் வஸ்திரம் நாளுக்கு நாள் உனக்குள்ளே இருக்க வேண்டியது. அது பறிக்கப்பட்டு போயிட்டுண்டா, அது பிக்கப்பட்டு போயிட்டுச்சுன்னா, அது உருகப்பட்டு போயிட்டுன்னா, அந்த வஸ்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு, ரட்சிப்பு என்பது சுகம், ரட்சிப்பு என்பது நரகத்தில் இருந்துனக்கு விடுதலை, ரட்சிப்பு என்பது தேவனோடு உன்னை இணைத்துக் கொண்டது. அந்த ரட்சிப்பை நீ இழந்து விடாத. நீ எருகோவை நோக்கி ஓடுகிற பொழுது உன் வஸ்திரம் போகிறது, நீ உலகத்தை நோக்கி ஓடுகிற பொழுது உன் வஸ்திரம் போகிறது, தேவனை விட்டு நீ விலகுகிற பொழுது உன் வஸ்திரம் போகிறது, தேவனை விட்டு நீ பிரிகிற பொழுது, சபையை விட்டு நீ பிரிகிற பொழுது, சபையை விட்டு நீ ஓடுகிற பொழுது உன் வஸ்திரம் கிழிக்கப்படுகிறது, உன் வஸ்திரம் பிக்கப்படுகிறது, உன் வஸ்திரம் பிசாசினால் புடுங்கி எடுக்கப்படுகிறது. உனக்கு ரட்சிப்பு சும்மா கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவர் சொன்னார், அது மலிவானது அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை குறித்து வர்ணிக்க இல்லாவிட்டால் அதை குறித்து விவரிக்க முடியும் சொன்னா அது விவரிக்க முடியாதது. இந்த கோட்டுக்கு ஒரு விலை கொடுக்கலாம், ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு விலை கொடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரம் வெளியேறப்பட்டது. அதை நீ அசட்டியாய் அலட்சியமாய் எண்ணி விடாத. அது உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு ஒரு விசா. ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து விடாதீங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடாதீங்க. நாளுக்கு நாள் தேவையானது. கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ரட்சிப்பு உனக்கு தேவையானது. அதனை இழந்து விட்டாயின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பார்த்து இந்த 3 நபர்ல ஒரு நபராய் மாறிவிடுவாய். ஒரு சிலருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ஒரு சிலருக்கு சந்தர்ப்பமே இல்லைங்க, சந்தர்ப்பமே இல்லை. இன்னைக்கு நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, என்னைக்கு இருக்கிறது, ஆனா நாளைக்கு இந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. உன் ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கிறதா? எல்லாரும் சபைக்கு வருகிறோம், சபைக்கு வந்தா எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம், இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இவர் கிறிஸ்தவர், இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். சபைக்கு வருகிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடு, வஸ்திரத்தின் வஸ்திரத்தை எடுத்து பார் எப்படி இருக்கிறது. அது இருக்க வேண்டிய விதத்திலே இருக்கிறதா? அது ரட்சிப்பின் வஸ்திரமாக இருக்கிறதா? எப்படி இருக்கிறதுன்னு சொல்றதை நீ இன்றைக்கு ஆராய்ந்து பார். ஒவ்வொரு ஞாயிறும் வருகிறோம், ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங் வருகிறோம், எல்லா பாஸ்டர்ஸ் வருகிற எல்லா மீட்டிங்கும் நாம் வருகிறோம், எல்லாத்துக்கும் நாம் அர்த்தம் பண்றோம், அபிஷேகம் பொழிகிறது, எல்லாமே இருக்கிறது. அதுக்குள்ள நான் வந்து போகிறபடினால நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லைன்னுச்சுன்னா எனக்குள்ளே ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. நீ தனிப்பட்ட விதத்திலே உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்னச்சுன்னா என்ன? ரட்சிப்பு என்பதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உனக்கு உறவு இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே நீ தேவனோடு பேச வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே அவரோடு நீ கதைக்க வேண்டும் இல்லையா? வெனியின் எழுதின பரிசுத்தாவியை குறித்து அவர் ஒரு புத்தகம் எழுதினார் இல்லையா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி. அதிலே அவர் ஒரு நபராக பரிசுத்தாவியோடு எப்படி அவர் உறவாடுகிறார் என்பதை குறித்து அவர் பேசி அதிலே எழுதியிருக்கிறார். அது இருக்கட்டும் இல்லையா? ரட்சிப்பு பிரதிபலன் என்ன? ரட்சிப்பா நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், எங்களுடைய பாவம் நீக்கப்பட்டுட்டது. அதோட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன் சொன்ன உடனே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இதுதான் ரட்சிப்பு என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? ரட்சிப்பு என்பது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் உனக்குள்ளே நிறைவேறி கொண்டு போகிற ஒரு காரியம். நாளுக்கு நாள் நீ தேவனோடு உறவாடுகிற பொழுது, தேவனோடு உறவு, ரட்சிப்பு சகோதரர்களோடு உறவாடுகிற பொழுது உருவாகிறது ஒன்று அல்ல, ரட்சிப்பு தேவனோடு உறவாடுகிற பொழுது உருவாக்கப்படுகிறது ஒன்று. சகோதரர்களோடு உறவாட வேண்டியது அது ஒரு பக்கம், அதை நான் இல்லைன்னு சொல்லல, அது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனா ரட்சிப்பு தேவனோடு உறவாடுகிற பொழுது உருவாக்கப்படுகிறது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரட்சிப்பு ஏன் வந்தது தெரியுமா? தேவனோடு நம்ம இணைப்பதற்கு தான், தேவனோடு திரும்பவும் கொண்டு போய் நிறுத்துவதற்கு தான் ரட்சிப்பு உருவாக்கப்பட்டது இல்லையா? அவர் செய்த காரியத்தில் பலனிட்டு போனால் எவ்வளவு ஒரு காரியம் இல்லையா? தேவன் ஆதியாகமத்திலே தேவன் பிதாவாகிய தேவன் மனுஷர்களுக்கும் அவருக்கும் இடையிலே உருவாக்கப்பட்ட இந்த சிவரை கிழிப்பதற்கு தான் ரட்சிப்பு உருவானது. அந்த வஸ்திரம் உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பாதுகாத்துக்கொள், அதை பாதுகாத்துக்கொள், அதை பாதுகாத்துக்கொள். பிசாசின் கரத்திலே கொடுத்து விடாது, பிசாசு பிச்சிருவான், அவன் கொடுத்து விடாது. பரலோகத்துக்கு நீ போக வேண்டும், அதை பாதுகாத்துக்கொள், அது உனக்கு உரியது. உனக்கா வேண்டி சிலுவையிலே சிந்தனார் யார் ரத்தம். அந்த வஸ்திரத்தை மலிவாக எண்ணி விடாதீங்க, அந்த வஸ்திரத்தை அலட்சியம் பண்ணி விட்டுறாதீங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள், பாதுகாத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 19:8 வசனத்தை வாசிங்க.
எடுத்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவாம் அது? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். அது தூதர்களும் அடிக்கடி அணிந்திருக்கிறார். அது அவருடைய நீதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லையா? நீதியுடைய வஸ்திரத்தை நீ தரித்தவனாய் இருக்கணும். நீதியுடைய வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். நீதி உனக்குரியது, வேற ஒருத்தனுக்குரியது அல்ல. நீ அநியாயம் அநீதி செய்ய துணியாத, அது செய்கிற பொழுது நீ நீதியின் வஸ்திரத்தை கிழித்துப் போடுகிறார். நீ அக்கிரமம் செய்கிற பொழுது நீதியின் வஸ்திரத்தை தள்ளி போடுகிறார். உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் வஸ்திரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள். ஒரு 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 தவறு விடுகிறது நிமித்தம் உன்னுடைய நீதியின் வஸ்திரம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போ. அதுக்கு பிறகு உன்னை நீதிமான சொல்லி என்னன்னு சொல்றது? நீதியின் வஸ்திரம் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் அந்த நீதிமான். நீதியின் வஸ்திரம் கரைப்படுவதற்கு ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சிறு துளி போதும். நான் பரலோக கற்பனையிலே பண்ணி பார்க்கறது என்ன தெரியுமா? தூதர்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான், எங்கேயாவது ஒரு டப்ஸ் தெரியுதான்னு சொல்லி. அந்த நாள் எங்கேயாவது ஒரு டப்ஸ் தெரியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அப்படித்தான் யோசித்தேன். நேற்று இருந்து நான் யோசித்தேன், இந்த இப்படி இருக்க கேனுச்சுன்னா கல்யாணம் விட்டு உள்ளுக்கு போய் இருந்தா பிறகு செக்கிங் நடக்குது இல்லையா? அப்ப நான் யோசித்தேன், இந்த தூதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அப்படி நின்று பார்த்து கொண்டே இருப்பான், எங்கேயாவது ஒரு டப்ஸ் தெரியுதாப்பா. அவங்களோட வேலையா தானே? அவன் ஊழியர்கள் எல்லாம் கரெக்டும் கண்ணியமும் உள்ளவங்க பாருங்க, ஒழுங்கு உள்ளவங்க பாருங்க, எல்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு டப்ஸ் தெரியுது, ஆக்கில போய் புடிச்சு கொண்டு வந்து ஏசுக்கு கொண்டு நிறுத்தணும் இல்லையா? அதான் அவங்களோட வேலை இல்ல. நான் யோசித்தேன், அப்ப பாருங்க இந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஐயா, ஒரு டப்ஸ், ஒரு பிழை காணும், நீதியின் வஸ்திரத்தை பிசாசு புடுங்கிக் கொள்றது. நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும் வரைக்கும் பிசாசு வஸ்திரத்தை தொட முடியாது. ஆனா
ஆர் டக்ஸ் படுகிற பொழுது பிசாசு உறிந்து கொள்வான், பிசாசு ஒடுங்கிக் கொள்வான் இல்லையா? நீதியின் வஸ்திரத்தை தயவு செய்து விட்டு கொடுத்துறாதீங்க, நீதியின் வஸ்திரத்தை விட்டு கொடுத்துறாதீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன கடையில பண்றது என்ன உடுப்புக்கே பெரிய விளையாட்டு இல்லையா? கடையில பண்ற சாமங்களுக்கு பெரிய விளையாட்டு இல்லையா? ஆனா உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை குறித்து எப்பாவது யோசிச்சு பாத்தீங்களா? வஸ்திரம் வஸ்திரம் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். ஏசாயா 61:3 வாசம் சீக்கிரத்துல போய் முடிச்சோம். ஏசாயா 61:3
சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்.
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா? என்ன கொடுத்திருக்கார்? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும்.
என்ன கொடுத்திருக்கார்? துதியின் உடை. என்னத்துக்கு கொடுத்திருக்கார்? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? துதியின் உடை, துதியின் ஆடை. ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆடை என்ன தெரியுமா? துதியின் ஆடை. ஐயா, துதியின் ஆடை. நீ அந்த ஆடையை இங்க மாத்திரம் போட போறது அல்ல, நீ அந்த ஆடையை அங்கேயும் போட போகிறாய். ஆகையினால உன் துதியின் ஆடைய பிசாசு பிச்செடுக்க விட்டுறாரு. பிசாசு மாத்திரம் அல்ல, பக்கத்துல இருக்கிறவனும் பிச்செடுக்க விட்டுறாரு. துதியின் ஆடை உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்கப்பட்டது துதியின் ஆடை. நீ அதை பிசாசுடைய கரத்திலையோ உலகத்தினுடைய கரத்திலையோ எந்த விதமா இருந்தாலும் சரி, துதியின் ஆடையை விட்டு கொடுத்துறாரு. துதியின் ஆடை உள்ளவன் எப்படி இருப்பான்? கம்பீரமாய் இருப்பான். துதியின் ஆடை உள்ளவன் எப்படி இருப்பான்? துதித்து கொண்டு இருப்பான். துதிக்காம இருந்தா என்ன? துதியின் ஆடை இல்லை. துதி எப்பொழுது? துதி ஒடுங்கின ஆவி இருக்கிற பொழுது. கஷ்டப்படுறியா? உன் ஆவி ஒடுங்கி போயிட்டான், ஆத்மா கஷ்டப்படுகிறதா? அந்த நேரத்துலதான் உன் துதியின் ஆடை என்ன செய்தார் துதியின் ஆடை இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாம் எத்தனை ஆடை வேண்டி வச்சிருக்கீங்க? இந்த ஆடை எல்லாம் வேண்டி வச்சிருக்கீங்களா? இந்த ஆடை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா என்பது இன்னைக்கு தான் ஒரு சிலருக்கு தெரியும். துதியும் ஒரு ஆடை என்று சொல்லி, துதியும் ஒரு ஆடை இல்ல, துதி ஒரு ஆடை இல்லையா? துதி நல்லா துதி. நீ மயங்கி விழுந்தாலும் சரி, தலைகளா விழுந்தாலும் சரி, எப்படி விழுந்தாலும் சரி, துதி நல்லா துதி. ஏன் தெரியுமா? உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது சும்மா ஆடை அல்ல. ஒரு வருஷம்னா ஜபம் செய்யாது துதி செய்யும், துதி செய்யாது ஜபம் செய்யும். நான் ஒண்ணு சொல்லுவா, இது ரெண்டும் செய்யாது தேவ வசனம் செய்யும் இல்லையா? இந்த மூன்று உனக்குள்ள இருக்கட்டுக்கும். ஆனா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது துதியின் ஆடை, அதை விட்டுறாது. அதை யாருக்கும் விட்டு கொடுத்துறாரு, அதை விட்டு கொடுத்துறா. அது உனக்குரியது, அது உனக்குரியது, அது எனக்குரியது. நினைக்கிறேன் தாவீது ராஜா உண்மையிலேயே ஒரு துதியினுடைய ஆடை மினுங்க மினுங்க வச்சிருப்பான் நான் நம்புறேன். மினுங்க மினுங்க வச்சிருப்பான் சொல்லியா? அப்படி ஒரு ஆடை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? எல்லாரும் வச்சிருந்தா நல்லது இல்லையா? எல்லாரும் சங்கீதத்திலே விண்ணர்களாங்க இல்லையா? தாவீது ராஜா அவன் பழ செய்தான், அவன் தவறு செய்தான், அவன் தேவனை விட்டு போனான், அவன் அவனுடைய சிறு சங்கீதங்களை வாசிச்சா எனக்கு எனக்கு யோசிக்க வேண்டியா இருக்கும் இல்லையா, என்ன இருக்கிறீரா என்ன செய்கிறீர், பெரிய பெரிய சங்கீதம் இல்லையா, எது வரைக்கும் கத்துவே எது வரைக்கும் கூப்பிடுவே, இப்படித்தான் சும்மா தமிழ்ல சொல்ல போனா என்ன இருக்கிறீரா காது இருக்கா அப்படின்னு வச்சு அவனுக்கு சங்கீதம் இருக்கு இல்லையா. அவன மாதிரி ஒரு துதி செய்கிற ஒருத்தனாக இருக்கிறது, அது நமக்குள்ள துதிய நாடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த. நான் ஒண்ணு சொல்ல, வெளிப்படுத்தாத ஆடைகளும் உனக்கு இருக்க வேண்டாம் இல்லையா. இன்னைக்கு நீங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா, நீங்க கல்யாண உடுப்பு இருந்தா என்ன வெளிப்படுத்துறது, இவங்க எங்கோ கல்யாண வீட்டுக்கு போறாங்க இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு பர்த்டேக்கு போறாங்க, கருப்பு கொடுத்தா என்ன இவங்க செத்த வீட்டுக்கு போறாங்க. நீ உனக்குள்ள ரட்சிப்பு நாடு இருக்கிறதா வெளிப்படுத்து, நீதி நாடு இருக்கிறதா வெளிப்படுத்து, துதி நாடு இருக்கிறதா வெளிப்படுத்து, கேளுங்க போய் வெளிப்படுத்துங்க. அதே நேரத்தில் அது என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி நாடை புடுங்கிட்டான்னு சொல்லி சொன்னா தெரியுமா, துதி நாடை பிசாசுக்கு எதிரான பெரியொரு ஆயுதம், துதி நாடை பெரியொரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை விட்டு கொடுத்துட்டீங்க, விட்டு கொடுத்தா விட்டு கொடுங்க, தயவு செய்து திரும்ப பெற்றுக் கொள்ளுங்க இல்லையா. சந்தர்ப்பம் இருக்கிறது பாருங்க, சந்தர்ப்பம் இருக்கிறது இல்லையா. பிக்காத படிக்கு பிசாசு திருடி விடாத படிக்கு இல்லையா. அதை விட முக்கியம், எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறதுக்கு யோசியாது, அப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா பிசாசுடைய கரத்துல ஆப்பிடுவீர்கள் என்பதுக்கு அச்சம் இல்லை. நீ ஆப்பிடுவா, நீ ஆப்பிடுவாய், வேண்டாத சிக்கலுக்குள்ள நீ என்ன செய்வாய், கடந்து செல்வாய் இல்லையா. ஆகையினால சபையை விட்டு எருசலேமை விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடாது. யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடிப்போ கடைசியா என்ன செய்யணும், தூக்கு கடலுக்கு போட்டுட்டாங்க. அடைச்சாச்சு, ஒரு மனுஷனை தூக்கி கடலுக்கு போடுவாங்களா இல்லையா, ஆனா போட்டாங்க. ஏன் தெரியுமா, தேவ சமூகத்தை விட்டு ஓடுற, எங்க ஓடுற, தேவ சமூகத்தை விட்டு ஓடுறாரு இல்லையா. தேவ சமூகத்தை விட்டு ஓடினா கடலுக்கு தூக்கி போடுவாங்க. நீந்த தெரிஞ்சா நல்லது இல்லையா, நீந்தாட்டிக்கும் பரவாயில்ல, திமிங்கலம் உங்களுக்காண்டி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா சபையை விட்டு ஓடாது. இன்னைக்கு சபையில இருக்கிறது சரியான கஷ்டம் இல்லையா, ஒரே பரிசுத்தம் என்றான், ஒரே நீதி என்றான், அப்படி வாழ இப்படி வாழன்றான், அப்படி இரு இப்படி என்றான், எல்லாம் கஷ்டமா இருக்கு இல்லையா. 50 வருஷம் மாற்று சுத்தமா வாழ்ந்துட்டு 51வது வருஷத்துல எல்லாம் மாற்றுன்னு சொல்லி எப்படி மாற்றுறது இல்லையா. 50 வருஷம் குடிக்க 51வது வருஷத்துல குடிக்காதுன்னு என்ன செய்யறது இல்லையா, குடிக்காது என்ன குடியாத இல்லையா. இன்னைக்கு பெரிய ஒரு காரியம் நடக்குது, என்ன தெரியுமா, யூரோப் முழுக்க இந்த சீக்கிரத்தை ஸ்டாப் பண்ண போறாங்க. ஸ்டாப் பண்ணு சொல்லி வழி வழி பக்கங்கள்ல அங்க இங்க எல்லாம் நின்று எல்லாம் இழந்து கூடாது. ஏன் தெரியுமா செய்யறாங்க, பேப்பர் கொண்டாரு மேடம் சொல்லி, 13 வருஷம் தான் இந்த பூமிக்கு, 13 வருஷம் இந்த பூமிக்கு விஞ்ஞானிகள் டைம் கொடுக்கறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த வெதர் எல்லாம் இப்ப எல்லாம் மாறிச்சுது, இங்க மாத்திரம் இல்ல உலகம் எல்லாம் வெதர் எல்லாம் மாறி அடிக்குது. அவங்களோட டாப் சீக்ரெட்டாக எடுத்த ஒரு காரியத்துல 13 வருஷம் இந்த பூமியை கொடுத்துருக்காங்க. எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து இப்படியான நல்ல காரியங்களை செய்து அந்த அட்டோ மதில எல்லாம் செய்யா விட்டா ஓரளவுக்கு இந்த பூமியை 13 வருஷத்துக்கு அங்கால காப்பாற்றி கொள்ளலாம்னு சொல்லி சொல்லி பேப்பர்ல விட்டுருக்காங்க. வெளியில இந்த பேப்பர் வீட்டுல இருக்க நினைக்கிறது, பேப்பர்ல விட்டுருக்காங்க 13 வருஷம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இல்லையா. ஆகையினால நீ என்ன செய்ய தெரியுமா, துதி நாடிய கைப்பற்றிக்கொள், துதி நாடிய உனக்குள்ள வைத்துக்கொள், ரட்சிப்பு நாடியை விட்டுறாது, மற்றும் நீதி நாடியை விட்டுறாது. அடுத்தது யாத்ராம 28 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 28:2-4 வாசிங்க.
உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆச்சாரிய ஊழியம் செய்யப்பட்டதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரம்பிய விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏகோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகி ஆரோன் எனக்கு ஆச்சாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏகோத்தை பொன்னினாலும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலியால் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு
காண முடியுங்க. இப்பயே நீங்க வாசிச்சு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த நாள்ல இந்த ஆசாருடைய வஸ்திரத்தை மாத்திரம் ஒருவன் திருடுவான்னு சொல்லி சொன்னா, அவன் காலபூர்வமாக வாழ்றதுக்குரிய பொன்கின் எல்லாமே அதுல இருக்கு. சரியா? ஏன்னா அந்த நாட்கள்ல விலையுயர்ந்த சகல காரியங்களும் இதுக்குள்ள பிணைக்கப்படுகிறது இல்லையா? பொண்ணுல இருந்து சகலம் இல்ல, ரத்தினக்கெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆசாரனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அது அந்த நாளில் செய்யப்பட்டது, அது வேறு காரியம். ஆனா இங்க ஆரோனுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன தெரியுமா? பரிசுத்த வஸ்திரத்தை அவனுக்கு என்ன செய்யணும்? உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்த வஸ்திரம் ஆசாரியனுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த வஸ்திரம். இன்னைக்கு நீ நானும் தேவனுக்குள்ளே ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? நீயும் நானும் இன்னைக்கு தரித்துக் கொள்ள வேண்டிய பெரிய ஒரு வஸ்திரம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அது பரிசுத்த வஸ்திரம். அந்த நாள்லே பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை சிந்தியதன் பிற்பதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீயும் நானும் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் வந்து பலிகளை செலுத்துவதற்குரிய கதவு திறக்கப்பட்டாயிட்டது. ஆனால் அது திறக்கப்படுகிற அதே நேரத்திலே நீயும் நானும் பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பலி செலுத்த ஓடி வருகிறோம், பலி செலுத்த ஓடி வருகிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எப்ப போவோம்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ஓடி ஓடி வருகிறோம். ஆனா உனக்குள்ளே பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறதா? பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறதா? எனக்குள்ள இருக்கிறதா? உனக்குள்ள இருக்கிறதா பரிசுத்த வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரத்துல என்ன தெரியுமா? அன்னைக்கு பெரிய இஸ்ரவேல், அது பெரிய ஒரு சபை இல்லையா? அங்க இருந்த 12 கோத்திரங்களையும் பக்கத்திலேயே அடிக்கப்பட்டு எல்லாம் குறிக்கப்பட்டு அதை ஆசாரியன் என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வாழ்த்து கொண்டு போனதுல அப்படி தெரியும் இல்லையா? சோ நீ ஆசாரியன், தேவனுக்குள்ளே தேவனுடைய சமூகத்துல நிக்கிற நீ சபையை சுமந்து கொண்டு நிக்கிறாயா? தேவனுடைய சபையை தேவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு நிக்கிறாயா? பரிசுத்த வஸ்திரத்திலே சபை ஒரு பக்கத்துல இருக்கிறதா? மற்ற வஸ்திரங்களையே ஒன்றரை காணல, பரிசுத்த வஸ்திரம் எங்கேன்னு கேட்கிறீங்களான்னு சொல்லி கேட்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நீ வருவதற்கு முன்பதாக பரிசுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள். பரிசுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள், கொண்டு வா, போட்டு பக்கத்திலே சபையை தைத்துக்கொள். அதிலே தேவன் அவர் பார்க்க வேண்டும். 12 கோத்திரங்களுடைய பெயர்களையும் அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு சொன்னார். சுமந்து கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த வஸ்திரம் எங்கே? இதெல்லாம் தெரியாது இல்லையா? பல நாளும் வர்றோம் போறோம் போறதும் பரிசுத்த வஸ்திரமா? பரிசுத்தம் தெரியும், வஸ்திரம் இருக்கா? தெரியாது. வஸ்திரம் எங்கே? ரட்சிப்பின் வஸ்திரம் எங்க? நீதியின் வஸ்திரம் எங்க? துதியின் வஸ்திரம் எங்க? பரிசுத்த வஸ்திரம் எங்க? அணிந்திருக்கிறமா? வைத்திருக்கிறமா? இல்ல திருடிட்டானா? இல்ல களவு போயிட்டுதான்? இல்ல உலகத்துல மாண்டுட்டுதான்? தெரியாது இல்லையா? அப்படி டக்குனு போங்க. வெளிப்படுத்தல் 3, வெளிப்படுத்தல் 3 3வது அதிகாரம் 4 இங்கே வாசிங்க.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை விடுவேன்.
வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு அதற்கு பாத்திரவான்களாக ஒரு சிலர் இருக்கிறார்களாம். அவர்களோட தேவன் என்ன செய்வாராம்? ஒலாவுவார் இல்லையா? அவர்களோடு என்ன செய்வார் தேவன்? நடந்து போவாராம். அதுல என்ன ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வாராம். வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளிருங்க. வெண் வஸ்திரம் இருக்கிறதா? அப்படியே 18வது வசனத்தை வாசிங்க.
நான் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும்.
வெண்வஸ்திரம் என்னத்துக்கு தெரியுமா கொடுக்கப்படுகிறது? உன் அவலட்சணங்கள், உன்னுடைய பாவமான காரியங்கள், உன்னுடைய பாவமான காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு வெண்வஸ்திரத்தினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? நீ அணிந்து கொள்ள வேண்டும். உன் பாவம், உன் அச்சிரம், உன் அணியாரம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதற்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார். 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்களில் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்.
24 மூப்பர்களும் என்ன வஸ்திரம் அணிந்திருக்கிறாங்க? வெண்வஸ்திரம் அணிந்திருக்கிறாங்க. எப்பொழுது பாக்கி அவர்கள் இந்த அவர்கள் என்ன 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாதவர்கள். நீ உன் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உன் வஸ்திரம் கரைப்படாத படிக்கு பாதுகாத்துக்கள். அப்பொழுது வெண்வஸ்திரத்தை நீ அணிந்து கொள்ள, அப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கும். தேவன் உன்னோட உலாவுவார். உனக்குள்ளே என்ன செய்வார்? உலாவி வருவார். எப்பொழுது நீ உன் வஸ்திரத்தை கரைப்படுத்தாது இருக்கிற பொழுது மாத்திரமே. உன் வஸ்திரத்தை கரைப்படுத்தாது, உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை கரைப்படுத்தாது, கஷ்டப்படுத்தாது, தேவனை துக்கப்படுத்தாது, தேவனை கஷ்டப்படுத்தாத. தேவனுடைய சமூகத்தில் உன் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கள். கரைப்படுத்தாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் 24 மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க? வெண்வஸ்திரம் அணிந்தவர்களாய் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தேவன் உன் சபையிலே அமர்ந்திருக்கிறார். உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? கரை திரை அட்டதா இருக்கிறதா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வஸ்திரமே உன் இடத்துல இல்லையா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வஸ்திரத்திலே பெரியொரு டாக்ஸண்ட் விழுந்திருக்கிறதா? உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? தேவன் உன் மத்தியிலே இருக்கிறார். நீ துதிக்கிற பொழுது, நீ ஆராதிக்கிற பொழுது தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? உன் வெண்வஸ்திரம் எப்படி இருக்கிறது? உன் வெண்வஸ்திரம் எப்படி இருக்கிறது? இந்த நாள்ல உன்னை நீ ஆராய்ந்து பார்த்துக்கள். இந்த நாள்ல உனக்குள்ளே உன் வஸ்திரம் இருக்கிறதா என்பதை முதல்ல நீ ஆராய்ந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அலட்சியமா எண்ணி விடாதீங்க. தயவு செய்து இந்த காரியத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்க. இந்த காரியம், இந்த வஸ்திரம் உனக்கு முக்கியமானது. இந்த வஸ்திரம் உனக்கு முக்கியமானது. இன்னைக்கு ஒருத்தர் களவெடுத்துட்டான்னு சொல்லிச்சுனா இன்னைக்கு தேவனத்துல மன்னிப்பு கேட்டு நீ அதுல இருந்து கடந்து செல்லலாம். ஆனா வஸ்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நீ இன்றைக்கு களவெடுக்கலாம், நாளைக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீ கடந்து செல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனா வஸ்திரம் இல்லாமல் நீ போக முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். ரட்சிப்பு நீதியின் வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். பரிசுத்த வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். வெண்வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவனாய் இருக்கிறாய். இந்த வஸ்திரங்கள் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. உனக்காய் நரகம் காத்திருக்கிறது. உனக்காய் இருள் நிறைந்த இடம் காத்திருக்கிறது. அந்த மூத்த குமாரன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் புறப்பட்டு உலகத்துக்குள்ள போனது உண்மைதான். ஆனா திரும்பி வந்தான். அவனுக்கு அதே வஸ்திரங்கள் திருப்ப கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பாதரட்சி திருப்பம் கொடுக்கப்பட்டது. அவன் திரும்பவும் ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய வருகைக்கு அந்த நாளுக்கு, அந்த திருமண நாளுக்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் திரும்பவும் இருந்தான். அந்த சந்தர்ப்பம் உனக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போகாதீங்க. ஒரு நாள் அது லேட், ஒரு நாள் வந்து வரும். அந்த நாள் உனக்கும் எனக்கும் லேட் ஆயிடும். ஆகினால இந்த நாள்ல தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. 2 கிழமைக்கும் 3 கிழமைக்கும் முதலே நான் சொன்னேன், பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறாரான்னு சொல்லி அதையும் ஆராய்ந்து பாரு. ஏன் தெரியுமா? பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள இருந்து விட்டு போனது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வஸ்திரங்கள் உனக்குள்ள இருக்கிறதா? உனக்குள்ள இருக்கிறதா இல்லையா? மற்றவர்களை பார்த்து பார்த்து உன் வஸ்திரம் உன்னை விட்டு கலந்து போய்விடாத படிக்கு எச்சரிக்காய். மற்றவருடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து யோசித்து உன் வஸ்திரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாமல் போயிடாத படிக்கு பாதுகாத்துக்கொள். இது முக்கியமான ஒரு காரியம், இது அடிப்படையான ஒரு காரியம், உனக்கு வேண்டிய ஒரு காரியம். இந்த வஸ்திரங்கள் உனக்கு அங்கேயும் தேவை இங்கேயும் தேவை. தேவனை சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.